இயேசுவை நாவாலே என்றும் பாடு.
ஆமென்.
நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் செல்கிறாரும் முன்னே வந்தாலும் முன்னே செல்கிறார். பலங்கிடாதே கிடாதே துதியினால் இடிந்து விழும். பலங்கிடாதே கிடாதே துதியினால் இடிந்து விழும். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழல் உண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் பாடிடுவோம் துதித்திடுவோம். பாறைகள் கிடைத்துவிடும்.
ஹல்லேலூயா.
பாடிடுவோம் துதித்திடுவோம். பாறைகள் கிடைத்துவிடும். நன்றியா துதி பாடு. நம் இயேசுவை சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கள் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எங்கள் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் எங்கள் பொங்குதே.
Praise the Lord.
Praise the Lord.
Kindly be seated. அன்பார்ந்தவர்களே, நமது கடைசி மறையுரை ஒரு சாட்சி பெற வந்திருக்கின்றார். திண்டுக்கல் மறை மாவட்டத்தை சார்ந்த அருள் திரு பணியாளர் தேவராஜ் அவர்கள் போன ஆண்டுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆக்சிடென்ட் ஆனது ஃபாதருக்கு. அப்பொழுது ரொம்பவும் இதாக இருந்தார். அப்பொழுதெல்லாம் அவருடைய முகத்தில் இவ்வளோ ஆக்சிடென்ட் ஆனால் கூட அதை அவர் மிகவும் கடவுளுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டு இருந்தார். கடவுள் அவருக்கு சுகமளித்தார். அவருடைய பணி, அதாவது திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே கரிசல்பட்டி என்ற கிராமம் ஒரு மிகவும் கஷ்டமான ஒரு கிராமம். சில பேர்லாம் சாமியார் ஒரு வருஷம் தான் இருப்பாங்க, ரெண்டு வருஷம் இருப்பாங்க, அவ்வளோ பெரிய கிராமம். ஆனால் இவர் வந்து நல்ல ஒரு ஜபத்தின் மூலமாக அந்த கிராமத்து மக்களை ஆண்டவருடைய பாதத்திலே கொண்டு வந்திருக்கிறார், கொண்டு வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார். அதே சமயத்தில் திண்டுக்கல் மறை மாவட்டத்தினுடைய இந்த கரிஸ்மேட்டிக் மூமெண்டினுடைய தலைவராகவும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இப்பொழுது இந்த ஞான உரை வழங்க இருக்கின்றார். அவருடைய தலைப்பு, அவர் நமக்கு தலைப்பாக இருப்பது பி எ விட்னஸ் டு த லார்ட். ஆண்டவருக்கு சாட்சியாக இருங்கள். எவ்வாறு இயேசு பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களை பார்த்து விண்ணுலைகளும் மண்ணுலைகளும் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் சென்று உலகத்தின் எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சியாக இருங்கள் என்று சொன்னார் இயேசு. அதே போல திருத்தூதர் பணி முதல் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்றால், நீங்கள் ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகம் எத்திசையிலும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சீடர்கள் அனைவரும் ஆவியினால் நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட பிறகு உலகம் எத்திசையிலும் சாட்சியாக இருப்பீர்கள் என்று அந்த முதல் அதிகாரத்தில் திருத்துதர் பணியில் சொல்லப்பட்டிருக்கு. அதே போல நாம் இந்த கிரேஸ் 2007 பங்கு பெற்ற நாம் அனைவருமே இயேசுவுக்கு சாட்சியாக திகழ வேண்டும். நீங்கள் வாழ்கின்ற இடங்களிலே நீங்கள் நேர்மையோடு வாழ்வதன் மூலமாக, நீதியோடு வாழ்வதன் மூலமாக, இரக்க குணத்தோடு வாழ்வதன் மூலமாக, அன்பிலே வாழ்வதன் மூலமாக, மற்றவர்களை மன்னித்து வாழ்வதன் மூலமாக இயேசுவுக்கு சாட்சிகளாக திகழப்போகிறீர்கள். அதை பற்றி அருட்தந்தை அவர்கள் நமக்கு நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். ஆகவே அவரை உங்கள் அனைவரும் பேராலும் வருக வரு என்று வரவேற்கிறேன். அன்பார்ந்தவர்களே, நமக்கு இதுதான் கடைசி முறையா இருப்பதனால இந்த ஜபம், இந்த மறைவுரை முடிவில் அவர் நமக்கு ஒரு ஜபம் செய்து நமக்கு ஆசியுரை வழங்கி இதனை முடித்து வைப்பார்.
Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். நீங்கெல்லாம் இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எப்படின்னு சொன்னா, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கல, ரெண்டு நாள் உங்களோட இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்க. இருந்தாலும் திராட்சை தோட்ட தொழிலாளன் 5வது மணியில அழைக்கப்பட்டாலும் கூட சமமான சம்பளம் கிடைச்சது மாதிரி உங்க சந்தோஷத்துல எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் திருச்சி மறை மாவட்டத்திற்காகத்தான் குருப்பட்டை வாங்கினேன். ஆனா இப்பொழுது அதனுடைய ஒரு பகுதி திண்டுக்கல் மறை மாவட்டமாக பிரிந்து இருப்பதனால பணியின் காரணமாக அங்கு சென்றிருக்கிறேன். சோ மை ரூட் இஸ் இன் திருச்சி. பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்புக்கும் நீங்க கொடுத்த இந்த சாட்சிகளுக்கும் ஒரு நேரடி தொடர்பை நான் பார்க்கிறேன். சாட்சியை நீங்க சொன்னீங்க, நல்லது, சாட்சியாய் வாழ போறீங்க. பிரைஸ் தி லார்ட். நாம் இப்பொழுது நம்மை சாட்சியாக மாற்றுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆவியானவர் யாராவது வாசியுங்கள். திருத்தூதர் பணி 1:8 முதல் அதிகாரம் 8வது வசனம். தூய ஆவி உங்களிடம் வரும்போது, கடைசியா சாட்சி சொன்ன சகோதரி சொல்லிட்டாங்க, எல்லாரையும் ஆவியானவர் நிரப்பி இருக்கிறார் சொன்னாங்களா இல்லையா? இட்ஸ் கன்ஃபர்ம்டு. அதாவது முதல் யோவான் 2:20 வசனத்துல ஆண்டவர் சொன்னார், நான் படிச்சு பார்த்தேன், நீங்க அனைவரும் ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறீர்கள். அப்ப வந்து ஆவியானவர் வரும் பொழுது என்ன நடக்கும் வாசிங்க. நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று, அப்ப ஆவியானவர் வந்துட்டார், கடவுளுடைய வல்லமையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். தொடர்ந்து படிங்க. எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். அப்ப வந்து இவ்வளவு நான் சாட்சி சொன்ன நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வது எப்படி என்று நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். எங்களுடைய மறை மாவட்டத்திலே முன்னாடி இருந்த ஆயர் ஒரு 3 முன்பாகத்தான் மரித்தார். தாமஸ் பெர்னாண்டோ அந்த ஆயர். அவங்க சொல்லுவாங்க, கொஞ்சம் அவர் சிரிப்பாவை சொல்லார், கருத்தரங்கு இந்த மாதிரிலாம் முடிக்கிற சமயத்தில் கருத்தரங்கு பிறகு படுத்துறங்கு அப்படின்னு சொல்லுவார். கருத்தரங்கு பிறகு, அதாவது ஃபாலோ அப் இல்லைன்னு சொன்னா நோ யூஸ் என்பதற்காக அவர் இப்படி சொல்லுவார், கருத்தரங்கு படுத்துறங்கு அப்படிம்பார். அப்படி நம்ம இல்ல, சாட்சியம் சொல்லி இருக்கோம், சாட்சிகளாய் நாம் வாழப்போகிறோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் யாரெல்லாம் வேதாகமத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கையில எடுத்து உயர்த்துங்க பாப்போம். வேதாகமத்தை உயர்த்துங்க. எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சொல்லி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ரொம்ப சந்தோஷம், மிக பலர் கொண்டு வந்திருக்கீங்க. எதுக்குன்னு சொன்னா, அதாவது the love of God and the love of word of God is the same. இந்த ரேஷியோ, ஒருவன் கடவுளை எந்த அளவுக்கு அன்பு செய்கிறானோ, எதிலிருந்து கண்டுபிடிக்கும், கடவுளுடைய வார்த்தையை அன்பு செய்கிறான், அதே அளவுல தான் இருக்க முடியும். இதுல கூட்டி குறைச்சி இருக்க வாய்ப்பே இல்ல. அந்த ரேஷியோ ஆஃப் லவ் ஆஃப் காட் அண்ட் ரேஷியோ ஆஃப் லவ் ஆஃப் வேர்ட் ஆஃப் காட் இஸ் தி சேம். அப்ப யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைய அதிகமாக நேசிக்கிறீங்களோ, அதிகமாக வாசிக்கிறீங்களோ, அதிகமாக தியானிக்கிறீங்களோ, அதிகமாக அதன்படி வாழ விரும்புறீங்களோ, அந்த அளவுக்கு தான் நீங்க யார் அன்பு செய்யறீங்க. இந்த பின்னணியில நாம் இப்பொழுது எவ்வாறு சாட்சியாக வாழுகோம் என்பதை நாம் மனதிலே கொண்டு ஆவியானவரை உதவியை கேட்க போகிறோம். உன்னதத்தின் ஆவியை உந்தர் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும். இந்த நாளிலே நாம் ஒரு பாடல் பாடி செய்தி கடந்து செல்வோம். கொஞ்சம் எழுந்து நிற்கிறீங்களா? ஆவியானவரை மகிமைப்படுத்தி ஆவியானவரை எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துங்க என்ற உணர்வோடு இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம்.
ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே, உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியை உன்ன பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினி, பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெருமழை போலாவி ஊற்றினி. துயரமான உலகிலே தோன்று போகும் எங்களை, துயரமான உலகிலே தோன்று போகும் எங்களை தாங்க வேண்டும் உந்த நாவியா.
ஆமென். குமையா
தாங்க வேண்டும் உந்த நாவியா. உன்னதத்தின் ஆவியை இந்த பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகம் எங்கும் சாட்சி நாங்களே.
Praise the Lord.
Praise the Lord.
அமருங்கள். மூன்று இளைஞர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். சாட்சினா எப்படி என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்சம் மூன்று இளைஞர்கள், கொஞ்சம் மாணவர்கள் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன். யாராவது மூன்று பேர் வாங்க, ரேண்டம் உங்கதான் சொல்லு. ஒரு மூன்று இளைஞர்கள் வாங்க. சாட்சியம்னா என்ன என்பதை முதல் புரிஞ்சுக்கிட்டு இயேசுவுக்கு சாட்சியம் எப்படி என்று உங்களுக்கு சொல்ல விரும்ப வாங்க. மூன்று பேர். எனி த்ரீ வாங்க வாங்க. அதாவது முதல்ல சாட்சியம் என்ன என்ன என்பதை, அதனுடைய வேல்யூ கெப்பாசிட்டி என்ன என்பதை தெரிந்து கொண்டு இயேசுக்கு எப்படி சாட்சியம் சொல்லு. அதாவது இந்த இவர் தான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். என் மாதிரி குட்டையா இருக்கிறதுனால அல்ல சார், அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப வந்து இவர் சாட்சி, அவருக்கு கோர்ட்டுக்கு விஷயம் கோர்ட்டுக்கு போயிருச்சு. இவர் தான் அவருக்கு சாட்சி. இவர் தான் வந்து அங்க நீதிபதியா இருக்கிறார். இவங்க நீதிபதி, இவர் வந்து இவருடைய சாட்சி, பாதிக்கப்பட்ட ஒருவர் தான். இப்ப வந்து ஜட்ஜ் வந்து நீதிபதி இவர் விசாரிக்கிறார். இந்த சமயத்தில் பாதிக்கப்பட்டவர் விசாரிக்கிறார். கடைசியை சொல்றாரு, உன் சாட்சியை கொண்டு வாங்குறார், உன் சாட்சிய விட்னஸ் கொண்டு வாங்குறார். இப்ப இந்த விட்னஸ், இந்த சாட்சி, இவர் நினைச்சா சரியா சொன்னா அவர் கேஸ் ஜெயிக்கும். இவர் ஒருவேளை மாத்தி சொன்னா என்ன கேஸ்? அப்ப இவர் ஜெயிக்கிறதோ தோக்கிறதோ யார் கையில் இருக்கு? புரியுதுலா? இந்த சாட்சி நினைச்சா இவரை ஜெயிக்க வைக்கலாம், இந்த சாட்சி நினைச்சா இவரை தோக்க வைக்கலாம். பிரைஸ்லா? நீங்களும் நானும் நினைச்சா இயேசு கிறிஸ்து ஜெயிக்க வைக்கலாம். நீங்களும் நானும் நினைச்சா இயேசு கிறிஸ்து என்ன செய்யலாம்? தோக்கவும் வைக்கலாம். யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு சாட்சி. அது அந்த அர்த்தத்தில் தான் இயேசு சொல்றார், நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேங்க்யூ. அதாவது எவ்வாறு வழக்கு மன்றத்தில், நீதிமன்றத்தில் ஒரு சாட்சியினுடைய சாட்சியம் எந்த அளவுக்கு ஃபேவரபிளா இருக்குதோ அந்த அளவுக்கு அது வெற்றியை கொடுக்கிறது. ஆனா எந்த அளவுக்கு ஒரு சாட்சி வந்து மாற்றியோ தவறாவோ அல்லது சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்லாம விட்டாலோ அந்த கேஸ் என்ன ஆயிருது, ஃபெயில் ஆயிடாது. அதுபோலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல நமது சாட்சியை விரும்புகிறார். அல்லேலூயா. நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நாம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்வதோ அல்லது அவரை நிராகரிப்பதோ யார் கையிலன்னா நம்ம கையில தான் இருக்கு. இன்றைக்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகள், 2000 ஆண்டு ஆயிடுச்சுல சுவிசேஷம் நம்ம நாட்டில் இருக்க நற்செய்தி அறிவிக்க வந்திருக்கு. எத்தனை சதவீதம் இப்ப கிறிஸ்தவங்க எவ்வளவு? 2.5 சம்மர். எத்தனை? 2000 ஆண்டுகள் வச்சுக்கோ, சும்மா 2000 ஆண்டுகள் ஆகியும் கூட எவ்வளவு இருக்குது? என்ன காரணம் தெரியுமில்ல? நமக்குள்ள சாட்சியம் இல்லை. ஏன் மிஷனரிக்கு வரலையா? கட்டடங்கள் இல்லையா? ஆலயங்கள் கட்டலையா? வெளிநாட்டு உதவிகள் வரலையா? குருக்கள் கண்ணியர்கள் இப்ப வந்து போற போக பார்த்தா மக்கள் தொகையை விட குருக்கள் கண்ணியர்கள் தான் அதிகமாகிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் இப்படி இருந்தும் கூட ஏன் நமக்குள்ள சாட்சியம் இல்லை என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். ஆகவேதான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன் சிந்தனைக்கு. யோவான் 13:35 வாசியங்கள் யாராவது? யோவான் 13:35 நற்செய்தியில நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து பாருங்க, நீங்கள் என் சீடர் என்பது எல்லாரும். இப்ப நமக்குள்ள எவ்வளவு அன்பு இருக்கிறது? ஆனா அதிகமான ஏற்றத்தாழ்வுகள் தான் இருக்கு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜாதி துவேஷங்கள், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏழை பணக்காரன் வித்தியாசம், நமக்குள்ள இருக்கக்கூடிய அதிகார அந்த தோரணைகள், நமக்குள்ள இருக்கக்கூடிய பல வகையான பிரச்சனைகள், இதெல்லாம் பார்க்கிற பொழுது என்ன அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட என்ன இல்லை? அன்பு இல்லை. ஆகையினால என்ன, நாம் இயேசுவின் சீடர் என்பதை நிரூபிக்க முடியல. அதனாலதான் கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் விலை போகல. 2000 வருடம் ஆகியும் கூட காரணம், முக்கியமான காரணம் வந்து நம்முடைய சாட்சியம் இல்லை. ஒரு பங்குல திடீர்னு ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொது சமயத்தில் ஏதோ பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை சமயத்தில் என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, தாங்க முடியாத சூழ்நிலைக்கு வந்தோடனே போலீஸ் வர வேண்டிய சூழ்நிலை. போலீஸ் வந்து யார் இந்த கலகத்தை ஆரம்பிச்சாங்களோ அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க. ஒருத்தர் ஐயா, நீ ஒரு கிறிஸ்தவனா? கோயிலில் வந்து நீ இப்படி கலகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறியே, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவனா அப்படின்னு சொன்ன. ஆமா, நான் கிறிஸ்தவன் தான். ஆமா, நானு நீ கிறிஸ்தவன் எப்படி நிரூபிப்ப அப்படின்னு கேட்டார். பாப்டிஸ்ட் ரெஜிஸ்டர் எடுத்து பாருங்க, என் பேர் அங்க இருக்குதா இல்லையா? இவர் கிறிஸ்துவங்கிறத எப்படி நிரூபிக்கிறாரு? ஞானஸ்தான அந்த ரெஜிஸ்டர்ல அவர் பேரு இருக்குதா, அதனால கிறிஸ்துவங்கிறார். இது சாட்சியமா? இப்படித்தான் நம்முடைய சூழ்நிலையில் நாம் பார்க்கிறோம். சாட்சியம் குறைவாக இருப்பதனால நாம் இயேசுக்கு ஏற்ற சீடர்களாக சாட்சிகளாக இல்லாததுனால நம்முடைய கிறிஸ்துவ மதம் இந்தியாவில் இன்னும் அதிகமாக பரவாமல் இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொண்டு ஆக வேண்டும். ஆக சாட்சியாக வாழ்வது என்பது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சொல் செயல் நம்முடைய எல்லா மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இயேசுக்கும் அவருடைய போதனைகளுக்கும் பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய நம்மோட பேசுறவங்க, நம்மளோட பழகிறவங்க கண்டுபிடிக்கணும். தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் வித் ஹிம் வித் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் அது என்ன அந்த ஸ்பெஷாலிட்டி? நான் கிறிஸ்தவன். அந்த சாரத்தை நாம் வெளிக்காட்டுகிற பொழுது நிச்சயமாக நாம் இயேசுக்கு சாட்சியாக நிற்கிறோம். இயேசு வந்து இப்படி ஒரு சிறு உதாரணத்தில் சாட்சி சொல்லுவேன். இயேசு வந்து ஒரிஜினல் காப்பி, நம்மலாம் செராக்ஸ், நம்மலாம் கான்டென்ட் அதே தான் இருக்குது. ஒருவேளை கலர் வித்தியாசம் பண்ணலாம், இப்ப கலர் செராக்ஸ் கூட வந்துருச்சு. அதனால கான்டென்ட் இருக்கு அதே தான். என்ன ஒரிஜினல் இருக்கோ அதே கான்டென்ட் செராக்ஸ் காப்பில வந்துரு. அதுபோல இயேசுவும் அவருடைய கொள்கைகளும் நம்முடைய சொல் செயல் நம்முடைய பழக்க வழக்கங்கள்ல வெளிப்படுவதே சாட்சியம் என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புறேன், நம்ம எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்க, நம்ம பைபிளை தூக்கிட்டு வந்துடுறோம், டெய்லி படிக்கிறோம், அன்பு எங்களுக்கு பைபிள் எடுத்துட்டு போறான், திரு ஒரு சில இடங்களில் திருப்பலி கூட பைபிளை கொண்டு வர்றான். நம்ம எல்லாம் பைபிளை டெய்லி படிச்சு குடும்பமா படிச்சு அல்லது சாலக்குடி மாதிரி தியான இல்லங்களுக்கு சென்று இந்த மாதிரி கிரேஸ் மாதிரி ஒரு சில நல்ல அமைப்புகளுக்கு கொண்டாட்டங்களுக்கு சென்று இயேசுவை புரிந்து கொள்கிறோம், பைபிளை படிக்கிறோம். ஆனா மற்றவங்க பைபிள் படிக்க வாய்ப்பு இல்ல, அவங்களுக்கு எல்லாம் பைபிள் யாரு தெரியும்? இல்ல நாம் தான். We must be open Bibles for them. நம்மளை பார்க்கிறவங்க அந்த பைபிளுடைய சாராம்சம் நம்முடைய வாயில, நம்முடைய பேச்சில, நம்முடைய நடத்தையில வெளிப்பட வேண்டும். நம்ம வந்து திறந்த ஒரு வேதாகமாக விளங்குகிற பொழுது அப்பொழுது நாம் நிச்சயமாக சாட்சியாக இருக்க முடியும். இந்த நேரத்தில் ஒரு சம்பவத்தை, சரித்திர சம்பவத்தை உங்களுக்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். மகா அலெக்சாண்டர் கிரேக்க பேரரசு அதை ஆரம்பித்தவர், மிகவும் பேர் போன ஒரு நல்ல பேரரசர். ஒரு முறை அவங்களுடைய படையெடுப்பெல்லாம் முடிந்து வீடு திரும்பிய பொழுது ராணுவ தலைவர்கள் ஒரு ராணுவ வீரனை கைதி பண்ணி கொண்டு வந்து அலெக்சாண்டர் முன்பாக, பேரரசன் முன்பாக நிறுத்தினாங்க. அப்ப அந்த பேரரசன் என்ன விஷயம் என்னன்னு கேட்டார். கேவலமா இருக்கு பேரரசே, நம்ம படையிலிருந்து இவன் புறமுது காட்டி என்ன செஞ்சிட்டான், ஒடியாந்துட்டான், எல்லாம் கேக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ எதிரிகளை பார்த்தனே என்ன செஞ்சிட்டானா, புறமுது காட்டி ஓடி வந்துட்டான், எங்களுக்கே கேவலமா போச்சு, இப்படிப்பட்டவன நல்ல தண்டனை கொடுக்கணும் என்று பேரரசு முன்னாடி வந்து நிறுத்தினாங்களாம். அப்ப அவர் கேட்டாராம், இங்க வா ஐயான்னு கேட்டான். உன் பேர் என்னன்னு கேட்டாராம். அப்ப அவர் சொன்னாராம், அலெக்சாண்டர் நானும். அவன் பேர் என்ன சொன்னா, என் பேரை கேட்டா உலகமே நடுங்குது, மாபெரும் மா அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர் உலகம் எல்லாம் நடுங்குது, என் பேரை வச்சுக்கிட்டு நீ வந்து புறமுது காட்டினியா, ஒன்று உன் பேரை மாத்திக்க அல்லது என் சேனையை விட்டு ஓடிப்பு, இரண்டுல ஏதாவது ஒன்று செய்ய சொல்லு. அன்பார்ந்தவர்களே, நம்மையும் கூட ஆண்டவர் அப்படித்தான் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவங்க அப்படின்னு சொல்லி பேர் வச்சுக்கிறோம், கிறிஸ்துவை போல சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழலன்னு சொன்னா கேள்விக்குறிதான். அந்த காலத்தில் நான் இங்கே இருக்கக்கூடிய ஆர்சி ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படித்தேன், ஹைஸ்கூல் படித்தேன். அப்போ ஒரு தமிழ் ஆசிரியர் ஒரு பாடம் நடத்தினார், தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார், தோன்றனின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்போ ஒரு இளைஞ ஒரு மாணவன் எந்திரிச்சான், சார் நான் தோன்றிட்டேன் ஆனால் அந்த புகழ் ஒன்றும் இல்லை எனக்கு, தோன்றாமை நன்று அப்படிங்கிறத அழுத்திக்கு சொல்லிக்கிட்டு இருந்தார். நான் தோன்றிட்டேனே, நான் என்ன செய்யலை, நீ புகழோட வாழ கத்துக்கடானார், நீ புகழோட வாழ கத்துக்க. அது போல நான் கிறிஸ்தவன் ஆகிட்டேனே, இனி என்ன செய்யறது, தேர் இஸ் நோ அதர் பாசிபிலிட்டி, என்ன பாசிபிலிட்டி, நான் வந்து சாட்சியா வாழ்ந்துதான் ஆகணும். அப்ப கிறிஸ்தவன் என்றால் எப்படி இருக்கணும், சாட்சியா இருந்துதான் ஆகணும், சாட்சியா இல்லைன்னு சொன்னா நாம் கிறிஸ்தவர்களா இருப்பதில் அர்த்தமே இல்லை, சாட்சியாக நாம் மாற வேண்டும். நாம் சாட்சியாக மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில நீங்க பாருங்க எப்படி என்று வேதத்தின் ஆதாரத்தில் பார்க்கிறப்ப மத்தேயு நற்செய்தியை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் வந்து கண்டிப்பான சாட்சியாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு நற்செய்தியில் 5:13-14 வசனத்தை நீங்க படிங்க. எவ்வாறு நாம் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம், இயேசு நமக்கு அது ஒரு கட்டளையாக கொடுத்திருக்கிறான்னு சொல்லி. மண்ணுலகுக்கு நீங்க என்னவா இருக்கிறீங்களா, இது என்ன அர்த்தம், உலகம் சப்புன்னு இருக்கு, நம்ம தான் உப்பு, சாப்பாடு சப்புன்னு இருக்கிற சாப்பாட்டுக்கு ருசி ஏத்துறது எது, உப்பு. இந்த உலகத்துக்கு சாரமா இருக்கிறது நம்ம, இந்த உலகத்துக்கு வந்து சுவை ஊட்டுவது நம்ம. ஆகவே நாம் உலகத்துக்கு என்னவா இருக்கணுமா, உப்பா இருக்க வேண்டும், அவங்களுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும், அவங்களுக்கு வந்து நம்ம ஆறுதலா இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், முன்னேற்றம் ஒரு ஏணிப்படியாக இருக்க வேண்டும். இதைத்தான் உலகுக்கு உப்பா இருங்கள் என்று சொல்றார். உலகம் உள்ளபடி வந்து இன்றைக்கு நான் டவுன் பஸ்ல இங்க திருச்சி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேன், பிஷப் சர்ச் வந்தேன். அப்போ ஒரு இளைஞன் தான் ஸ்ரீரங்கத்துக்கு டிக்கெட் வாங்கினான், வாங்கிட்டு செல்ல எடுத்தான், யாரு கூடவோ பேசிக்கிட்டு தான், நொந்து போய் பேசிக்கிட்டு தான். எனக்கே சங்கடமா இருந்துச்சு, என்ன இவ்வளவு இளைஞன், சுமார் 22 வயசு இருக்கான், 23 வயசு இருக்கான், நொந்து போய் இது இல்ல அது இல்ல படிப்பேன், இப்ப படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, அது இல்ல இதுன்னு சொல்லி எனக்கே பரிதாபமா இருந்துச்சு. அதுக்குள்ளே ஸ்டாப் வந்துச்சு, நான் இறங்கிட்டேன். பாருங்க, உலகம் அன்னைக்கு வந்து அவ்வாறு பிரச்சனையினாலும் இயலாமையினாலும் கஷ்டங்களினாலும் குழப்பத்தினாலும் பயந்து கொண்டு இருக்கிறது. ஆனா நாம தான் அவங்களுக்கு எல்லாம் ஹோப் ஆயிருக்கணும். பிரைஸ்லா தொடர்ந்து படிங்க. பாருங்க, நம்ம சாட்சியா இல்லன்னா எதுக்கு ஒன்றுக்கு உதவாது. வெளியில் கொட்டப்பட்டு குப்பையில தொடர்ந்து படிங்க. உலகுக்கு நம்ம என்னவா இருக்கிறோம்? ஒளியா இருக்கிறது. முத இயேசுனர் உலகுக்கு ஒளி நானே அப்படின்னு யோவான் நச்சியத்தில் சொல்றார். ஆனா இங்க என்ன சொல்றாரு? நான் ஒளியா இருந்த மாத்திரம் போதாது, உலகுக்கு நீங்கள் ஒளியா இருங்க சொல்றாரு. ஏன்னா இந்த உலகம் இருட்டில் இருக்குது. இந்த உலகம் எது வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் முன்னேறலாம். அவங்களுக்கு வந்து ரைட் ஆர் ராங், சக்சஸ் இஸ் அவர் மோட்டிவ், மோட்டோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நமக்கு வந்து சக்சஸ் இஸ் நாட் அவர் மோட்டோ, ஃபேத்ஃபுல்னஸ் இஸ் அவர் மோட்டோ. அவங்க வந்து என்ன, ரைட் ஆர் ராங், என்ன ஆகணும், வெற்றி அடையணும். ஆனா நமக்கு அது அல்ல. நாம வந்து என்ன, நமக்கு வந்து நேர்மை, உண்மை, ஃபேத்ஃபுல்னஸ் இஸ் அவர் மோட்டோ. கடைசி வரை நாம் உண்மையா நேர்மையா இருப்போம். நிச்சயமாக நேர்மையின் கடவுள், நீதியின் கடவுள், உண்மையின் கடவுள் நம்மை உயர்த்துவார். இதுதான் நம்முடைய சித்தாந்தம். ஆனா உலகம் என்ன செய்யுது, இருள் இருக்குது. எவன் எக்கேடு கட்டு போனா என்ன, நான் அட்மிஷன் வாங்கணும். யார் எக்கேடு கட்டு போனா என்ன, நான் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். யார் எக்கேடு கட்டு போனா என்ன, என்னுடைய ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் என்று சக்சஸ் மோட்டிவ்ல இருக்கிறாங்க. ஆனா நாம இதுல இருக்கிறோம் ஃபேத்ஃபுல்னஸ், நேர்மை, உண்மை, அன்பு, நியாயம், நீதி. நாம் இதுதான் சாட்சி. அமருங்கள். ஆக நாம் இந்த உலகம் இப்படி இருட்டா இருக்கிறதுனால, உலகம் சப்புன்னு இருக்கிறதுனால, நாம் தான் சாட்சியா இருந்து அவங்களுக்கு சுவை கொடுக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இப்பொழுது ஒரு சில நடைமுறை ஆலோசனைகள், எவ்வாறு நாம் இயேசுவுக்கு சாட்சியாக வாழலாம் என்று ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் நான் வைக்க விரும்புகிறேன். முதல் பாயிண்ட் என்னன்னு சொல்லி நாம் இயேசுக்கு சொந்தமானவர்கள். அல்லேலூயா. நாம் யாருக்கு சொந்தம்? எப்படி அவர் நம்ம சொந்தமாக கொண்டார் தெரியுமா? 1 பேதுரு 18-19 படிங்க. நம்ம எவ்வாறு அவர் தனக்கு சொந்தமாக்கி கொண்டார் என்று பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 18-19 படிக்கிறீங்களா? உங்கள் மூதாதையரிடமிருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தையிலிருந்து உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்குட்பட்டதல்ல, மாறாக மாசு மறுபற்ற ஆட்டுக்குட்டி போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். நம்மை வந்து அவருடைய தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்ம என்ன ஆக்கி கொண்டார், சொந்தமாக்கி கொண்டார். ஆகவே நாம் இயேசுவுக்கே சொந்தமாயிருக்கிறோம். இன்னும் பேதுரு அதே பகுதியில் 2:9 நீங்களோ தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குறித்துவ திருக்கூட்டம் என்று சொல்லுகிறார். ஆக நாம் கடவுளால தேர்ந்து செய்ய எடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், இயேசுவுக்கே சொந்தமானவர்கள். அந்த சொந்தமான அந்த உண்மையை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபிச்சு காட்டணும். சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்க திருச்சியில் இருக்கக்கூடிய RSK ஸ்கூல், அந்த திருவரம்பூர் அந்த பக்கம் இருக்குது RSK ஸ்கூல், நம்ம பிரதர்ஸ் நடத்துறாங்க. அந்த ஸ்கூல்ல நடந்த ஒரு சுவையான சம்பவம், அருண் என்ற அந்த மாணவன், அவங்க ஸ்கூல் டே காம்படிஷனுக்கு பாட்டு போட்டி வச்சாங்க. அவங்க கிளாஸ்ல இருந்து அவங்க டீச்சர் கேட்டாங்க, இந்த காம்படிஷன் நம்ம செக்ஷன்ல யாராரு பாட தெரியும்னு சொல்லி கேட்டு, இந்த பாட்டு பாடுறோம், அந்த பாட்டு பாடுறான், சினிமா பாடல்களை சொல்லி இந்த பாட்டு பாடுறான், அப்பதானே பரிசு பெற முடியும் என்று சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு பையன் நல்லா படிக்கூடிய பையன் தான், அவன்கிட்ட வந்து அவங்க சொன்னாங்க, நீ இந்த சினிமா பாட்டு ஒன்று தெரியுமில்ல பாட்டு, எனக்கு தெரியவும் தெரியாது நான் பாடவும் மாட்டேன் அப்படின்னா, சினிமா பாட்டானானே அப்ப நீ என்ன செய்ய போறன்னு சொன்னாங்க. நானும் கோயில படிக்கிற பாட்டா நான் பாட போடுறேன்னா, என்னடா பூசியில படிக்கிற பாட்டை பாட போறேன். இந்த டீச்சர் சொன்னாங்க, அதைத்தான் பாடுவேன், நிச்சயமா ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பார், பரிசு கொடுப்பார். அவன் அதே போல வந்து ஒப்பத்த என் செல்வமே செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா என்ற அந்த பாடலை அவன் துணிஞ்சு பாடினான். எல்லா பேரும் சினிமா பாடல பாடினாங்க, ஆனா இவன் வந்து வைராக்கியமா போய் ஒப்பற்ற என் செல்வமே ஓயந்தன் இயேசுநாதான்னு சொல்லிட்டு அவன் எவ்வளவு பக்தி உருக்கமா பாடினான்னு சொன்னான், எல்லாரும் கைதட்டி முதல் பரிசு அவன் பெற்றான். பிரைஸ்ரான் பாருங்க, ஒரு மாணவன் ஒன்பதாவது படிக்கூடிய மாணவன் அவங்க ஆசிரியைக்கு அவன் சாட்சியாய் நின்று அவன் நான் வேறு பிரிக்கப்பட்டவன், இப்படிப்பட்ட அசுத்தமான பாடல்களை நான் பாட மாட்டேன், ஐ வில் சிங் ஃபார் ஜீசஸ் ஒன்லி என்ற அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவன் வைராக்கியமாக அந்த பாடலை பாடி முதல் பரிசை பெற்றான். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எப்பொழுதுமே நாம் வந்து தயவு செய்து நாம் இது கிறிஸ்துவ கண்ணியத்துக்கு உகந்ததா, இது கிறிஸ்து விரும்புகிறாரா இது என்று நாம் தயவு செய்து கொஞ்சம் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய செயல்பாடுகளை பேச்சுக்களை அமைத்துக் கொள்வோம். நம்பர் ஒன்று. நம்பர் இரண்டு, இயேசு என்னோடு இருக்கிறார் என்ற உண்மை. பிரைஸ்ரா, இந்த அவேர்னஸ் இயேசு பத்தி என்ன சொல்லல, அவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? கடவுள் நம்மோடு. அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை என்று கைவிடுவதில்லை. பாடுறோம்ல அந்த எபிரேயர் 12:5, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை என்று. இயேசு நம்மோடு எந்த அளவுக்கு இருக்கிறார் என்று ஒரு சிறு உதாரணத்தை சொல்றேங்க. இப்படி நான் நடக்கிற பையனுடைய நேரம் என்னை விட்டு நான் நடந்தா என்னுடைய நிழல் என் கூட வருதா? நான் உட்கார்ந்த நிழல் என்ன செய்யுது? அது உட்காரு. நான் படுத்தா நிழல் என்ன செய்யுது? நான் முழங்கால் போட்டா நிழல் என்ன செய்யுது? என்றைக்காவது நிழல் என்னை விட்டு விலகி இருக்குதா? இதுதான் நல்ல அடையாளம், இயேசு என்னை விட்டு விலகவே என் பின்னே வருகிறார். அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன் கண்மணி போல் காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை.
நாம் இயேசுக்கு சொந்தமானவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள் உலகத்திலிருந்து. இரண்டாவது, நான் இயேசு என்று என்னாலும் நம்மோடு இருக்கிறார் என்ற அந்த ஒரு உணர்வு. மூன்றாவதாக, எப்பொழுதுமே ரேடிக்கல் எஸ் ஃபார் ஜீசஸ். எந்த சூழ்நிலையிலையும் நாம் இந்த வைராக்கியமாக இயேசுவுக்கு விருப்பமானதை தான் செய்வேன், அவருக்கு விரும்பாதத்தை ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு வைராக்கிய மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். திருச்சியில நடந்த ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கம்பெனியில இன்டர்வியூ நடந்தது. நல்ல படித்த இளைஞன் தன்னுடைய சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு போயிட்டு இன்டர்வியூல நல்லா அவன கிராஸ் கேள்வி கேட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க. பையனை பத்தி அவனுடைய கெப்பாசிட்டி அவனுடைய டேலண்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் சொல்லிட்டு கடைசி சொன்னாங்க, அப்பா உனக்கு அப்பாயின்மெண்ட் தர்றான், ஆனா தெர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு யூ. என்னன்னு சொல்லி கேட்டான். நீ கிறிஸ்துவ பையன் தானே? ஆமான்னு சொல்லி சொன்னேன். எங்க ஃபேக்டரி வந்து இந்த கம்பெனி வந்து சண்டேலையும் ஒர்க் பண்ணும், ஞாயிற்றுக்கிழமையும் அது ஒர்க் ஆகிட்டு இருக்கான். ஆகையினால வந்து நீ உன்னுடைய ஷிஃப்ட் வர்ற சமயத்தில் நீ கண்டிப்பா நீ சண்டே என்ன வந்து அட்டன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். இந்த இளைஞன் கொஞ்ச நேரம் யோசித்தான். அவன் தெளிவாக சொன்னான், இல்லைங்க நான் அந்த மாதிரி வர முடியாது, நான் வந்து சண்டே ஆப்ளிகேஷன் எனக்கு மிக மிக முக்கியம், என்னுடைய திருச்சபை கட்டளைகளில் அது முதல் கட்டளை, ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடந்த நாட்களிலும் முழு பூசை, அதனால் தயவு செய்து பரவாயில்லை நீங்கள் வேற யாராவது வச்சுக்கோங்க, நான் வந்து வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேன், என்னை இந்த அளவுக்கு நீங்க அப்ரிசியேட் பண்ணது போதும், என்ன டேலண்ட் இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களே போதும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்துட்டான். அவனை திரும்ப உட்கார வச்சு பிரஸ் பண்ணி எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, இல்லை சார் நான் வந்து என்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்கவே மாட்டேன் உங்களுக்கு மற்றவங்களாம். அப்ப அவங்க சொன்னாராம், யோ இதே கம்பெனியில ஏற்கனவே பல கிறிஸ்தவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்க எல்லாம் சண்டையில ஞாயிற்றுக்கிழமையில வந்து இங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நீ என்ன வசதியா பெரிய நீ மட்டும் அந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லி கடைசியா கோபமா சொன்னாங்க. யாரு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணட்டும், ஆனா நான் சண்டையில நான் ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவன் தெளிவா சொல்லி எந்திரிச்சு வந்துட்டான். இவன் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அந்த போர்டு அவங்க எல்லாம் உட்காந்து என்ன முடிவு பண்ணாங்கன்னு சொன்னாக்க, இவனுடைய கடவுளுக்குமே இவ்வளவு வைராக்கியமா இருக்கிறேன், நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு அவன் என்ன என்னவா இருப்பான், வைராக்கியமா இருப்பான். அதனால அவனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவான், நம்ம சண்டே வந்து அவனுக்கு ஸ்பெஷலாவே கன்சிடர் பண்ணி, ஏன்னா இப்படிப்பட்ட தன்னுடைய கடவுளுக்கு இவ்வளவு வைராக்கியம் காட்டக்கூடிய நிச்சயமா நம்ம கம்பெனிக்கு வந்து அவன் வைராக்கியம் காட்டுவான்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் அவனுக்கு கொடுத்தாங்க. பிரைஸ்லா. இதுதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் வருகிற பொழுது ஃபார் ஜீசஸ் ஆர் எகெயின்ஸ்ட் ஜீசஸ் அந்த ஒரு பிரின்சிபல் தயவு செய்து எப்பொழுது நாம மனக்கண் முன் வைத்துக் கொள்வோம். இந்த சூழ்நிலை தான் பாக்கிறோம், ஐயோ மற்றவங்களை எப்படி நம்ம பகச்சுக்கிறது, அவங்க என்ன நினைப்பாங்களோ, இது வரைக்கும் அவங்க ரைட்டு காண்டா இருந்தாங்களே. இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு, மத்தேயு 5:30 உன் வலதுகை உனக்கு இடரலாயிருந்தால் அதை வெட்டி விடு, உனது கண் உனக்கு இடரலாயிருந்தால் என்ன, கையவா வெட்ட சொன்னாரு, கண்ணையா பிடிங்கறி சொன்னாரு, இல்ல உனக்கு ரைட்டு காண்டு போல இருந்து உன்னைக்கு வழிகாட்டினவங்க ஆலோசனை கொடுத்தவங்க உன்னை உயர்த்தினவங்க இன்றைக்கு பாவத்துல வழி நடத்துறாங்கன்னா அந்த உறவை வெட்டிக்க. புரியுது? அவரு காலை வெட்டது கையை வெட்டது கண்ண அது அர்த்தம் அல்ல, இது போல உனக்கு ரைட்டு காண்டா இருந்து உதவுனவங்க வழிகாட்டினவங்க உயர்த்தினவங்க முன்னேற்றினவங்க இன்றைக்கு இப்படிப்பட்ட பாவமான காரியத்தை செய்ய சொன்னா அவங்களோட உறவை நீ வெட்டி என்று. அப்ப நாம் தயவு செய்து இப்படித்தான் ஒரு சில காரியங்கள்ல வந்து நாம் துணிஞ்சு சொல்ல வேண்டியிருக்கு, நான் இயேசுவை சேர்ந்தவன், இயேசுக்கு சொந்தமானவன், அவருக்கு பிரியமானதை தான் நான் செய்ய முடியும் என்று நாம் நிரூபித்து காட்டுவோம். 4வதாக நாம் சாட்சியாய் நிற்பது கடவுளுடைய சித்தம், தந்தையினுடைய சித்தம். இயேசுக்கு சாட்சியா இருக்கு, அதுக்கு உதவி செய்யறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். முதல் வசனம் வாசாங்கல்ல, அதாவது திருத்துவது பணி 1:8 நீங்கள் தூய ஆவியை பெற்றுக் கொள்கிற பொழுது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று நீங்கள் எனக்கு எருசலேமிலும் சமாரியா இல்ல யூதேயா சமாரியா உலகின் கடை எல்லை வரைங்களுக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏ சொன்னார், அப்ப நமக்கு சாட்சியா நிக்க நமக்கு உதவி செய்யறது யாரு, பரிசுத்த ஆவியானவர். இட் இஸ் ஹிஸ் டியூட்டி, அது அவருடைய ஆப்ளிகேஷன். நிச்சயமாக நம்மோடு இருக்கிறார், நம்மை சாட்சியாக நிறுத்துவதற்கு அவரு துணையா இருக்கிறார், நம்மை தூண்டுகிறார். பல சமயங்கள்ல இப்படி நாம் நினைக்கிறோம், ரோமையர் 8:25 நீங்கள் ஜெபிக்கிற பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாத பொழுது தூய ஆவியானவர் தாமே சொல்லனா பெருமிச்சுக்களோடு உங்களுக்கு என்ன செய்யறார், அவர் பரிந்து பேசி ஜெபிக்கிறார். ஜெபிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் சாட்சியாய் நிற்பதற்கு அவர் என்ன செய்யற, நமக்கு உதவி செய்கிறார். புரியுதா? கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த உலக அளவுல அளக்கவே கூடாது. எந்த அளவுல நம்ம அளக்கணும்னு சொன்னா, எனக்கு இன்னொரு வாழ்வு உண்டு, இந்த உலகம் நிரந்தரமற்ற உலகம், நிச்சயமா இன்னொரு உலகத்துக்கு நான் போய் சேர்ந்து ஆவணும். இயேசு 2வது அருகில வரப்போகிறார், அப்பொழுது அவனவனுக்குரிய கைமாறு அவர் கையில உண்டு. எடுத்துக்கொள்ள, இதுதான் ஏறக்குறைய கடைசி வசனம் பைபிள்ல, திருவழிப்பாடு 22:11-12 வசனங்களை கொஞ்சம் படிங்க. திருவழிப்பாடு கடைசி அதிகாரம் பைபிள்ல 22:11-12 வசனங்களை படிங்க. இதற்கிடையில் தீங்கு சேரவேன், தீங்கு செய்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்கிறவர் இழுக்கானவற்றை செஞ்சுட்டு போகட்டும், தூய்மையானவர் இன்னும் தூய்மையாக நடந்துகிட்டே இருக்கட்டும், இதோ நான் விரைவில் வருகிறேன். ஆ
அவரவர் செயலுக்கேற்ற கைமாறு நான் கொடுக்கிறதுக்கு நான் தயாரா வரப்போறேன்னு சொல்றார். பிரைஸ் தி லார்ட். இந்த உலக அளவுல மாத்திரம் நம்ம வச்சு பார்த்தோம் சொன்னா நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. எடுத்துக்கொள்ளுங்கள் 1 கொரிந்தியர் 15, இது ஒரு முக்கியமான மூட் பாயிண்ட் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில. 1 கொரிந்தியர் 15 என்று நான் நினைக்கிறேன், ஒரு வசனத்துக்கு. இந்த உலகத்துக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவிட நம்பிக்கை கொண்டால் நம்மை போல இறங்குதற்குரியவர் வேறு யாரும் இல்லை என்ற ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். வசனம் சொல்லுங்க சிஸ்டர், 15 அதிகாரம் 19 வசனம் நல்ல படிங்க. கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வளவு வாழ்வு மாத்திரம், அதுக்காக அதை மாத்திரம் சார்ந்திருந்தால் நான் படிக்கணும், நான் வேலை வாங்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் வீடு கட்டணும் என்று இந்த உலக காரியங்களை மாத்திரம் சார்ந்திருந்தால் எல்லா மக்களை விட வி ஆர் த மோஸ்ட் டிப்ளோரபிள் பீப்புள் என்று ஆங்கிலம் சொன்னாங்க, மிகவும் வருத்தப்பட வேண்டிய மக்கள் என்று சொல்ல. ஆக நாம் இந்த உலகத்தை மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்துநாதரை அனுசாரம் என்று ஒரு புத்தகம் உண்டு, இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். 2 கண்கள் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒன்று இந்த உலகத்தை பார், இன்னொன்று அந்த உலகத்தை பார்ப்பதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தயவு செய்து நாம் நம்முடைய சூழ்நிலை வைராக்கியமான கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ்வேன், இதைத்தான் பேசுவேன், இதை பேச மாட்டேன் என்று சொல்லுகிற பொழுது கஷ்டங்கள் வரும், ஏமாற்றங்கள் வரும், ஆனால் அதற்குரிய கைமாறு உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். அல்லேலூயா.
சீக்கிரம் வரப்போகின்ற என் நேசருக்காய் காத்திருப்பே, சீக்கிரம் வரப்போகின்ற என் நேசருக்காய் காத்திருப்பே, எரியும் விளக்கேந்தியே என் இயேசுவின் பின்தள்ளுவே, என் இயேசுவின் பின்தள்ளுவே, எந்தன் இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், என்னை மறந்திட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா,
எழுந்து ஜெபித்து முடிக்க போகிறோம். அவர் இரண்டாம் வருகையை நாம் எப்பொழுதும் மனக்கண் முன் வைத்துக் கொள்வோம். அதனாலதான் இது மறக்க கூடாது என்பதற்காக எழுந்தேற்ற முடிஞ்ச உடனே திருப்பலியில நடு பூசன் சொல்லும் இல்ல, அது முடிஞ்ச உடனே அந்த குருவானவர் என்ன சொல்லுகிறார், இது விசுவாசத்தின் மறைபொருள் சொன்னா, கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவர் ஒருவேளை இன்றைக்கு சாயங்காலம் கூட வரலாம், அல்லது 5000 வருஷத்துக்கு அப்புறம் கூட வரலாம், அதை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் சீக்கிரம் வருவார். அல்லேலூயா. சொல்லா மனுமகன் திருடனை போல, திருடன் போன் பண்ணி தவறேன் இல்ல, திருடனை போல திடீர் என்று அவர் வருவார். நாம் அதை எப்பொழுதும் மனக்கண் முன் வைத்துக் கொண்டு நான் சாட்சியாய் வாழப்போகிறேன், நான் வைராக்கியமாய் வாழப்போகிறேன், இயேசுக்காக வாழப்போகிறேன். ஒருவேளை ஒரு சில இடைஞ்சல்கள் சங்கடங்கள் ஏற்படலாம், ஆனால் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எனக்குரிய கைமாறு இந்த ரிவார்ட்ஸ் அவரிடம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு எண்ணத்தோடு நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுசாமி, எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறவரே,
நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி, 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 நன்றி.
பாடலின் 39. புஸ்தகமாய் கரங்களை தட்டி
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். உன்னதரே இயேசையா பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானித்து அகமகிழ்வேன். உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன், வசனம் தியானித்து அகமகிழ்வேன். எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, வசனம் தியானித்து அகமகிழ்வே. உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பே, உன் வசனம் தியானித்து அகமகிழ்வே. எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, இந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை.
அனைவரும் நன்றி.